வணக்கம் நேயர்களே, இது நம்ம வீடு. அதாவது நம்ம வீட்டு சந்தோஷங்கள், நம்ம வீட்டு கஷ்டங்கள், நம்ம வீட்டு பிரச்சனைகள், நம்ம வீட்டு ஆறுதல்கள், இப்படிப்பட்ட காரியங்களை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம யோசிக்க போறோம்.
அவன் தான் புரியாம பேசுறான்னா நீ அவங்கள சேர்ந்துகிட்டு ஏன் என்ன பாடா படுத்துற?
என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு நம்ம ஒரே பையனை வச்சிருக்கோம். அவன் இஷ்டப்பட்டதை நம்ம செய்யாட்டி எப்படிங்க?
நீயே நல்லா யோசிச்சு பாரு. நான் செகண்ட் கிரேட் டீச்சரா இருக்கேன், நீயோ பிரைவேட் ஸ்கூல்ல 2000 ரூபா சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருக்க. எனக்கு வீட்டு லோனு, வண்டி லோனு, பர்சனல் லோனு இதெல்லாம் பிடித்தம் போக மாசம் 10,000 தான் வருது. இதில் நாம் எல்லா செலவையும் சமாளிக்க வேண்டியது இருக்குது. இதில் நம்ம பையன் பிக்னிக் போகிறதுக்கு 3000 ரூபா கேட்கான், பணத்துக்கு நான் எங்கே போக?
செல்வா ஆசையாக கேட்கான், அவனுக்கு செய்யாமல் நம்ம யாருக்குங்க செய்ய போகிறோம்?
எனக்கு அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க ஆசை தான், ஆனால் எங்கிட்ட இப்போ பணம் இல்லை, அது உனக்கே நல்லா தெரியும். நான் என்ன பண்ண?
வட்டிக்கு வாங்குவோம்.
வட்டிக்கா? எனக்கு அப்படியெல்லாம் யாரையும் தெரியாது.
எங்க ஸ்கூல்ல என் கூட வேலை பார்க்குற டீச்சரோட சித்தப்பா வட்டிக்கு கடன் கொடுப்பாராம், அவங்க வாங்கித்தாரேன்னு சொல்றாங்க.
எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் என்கிட்ட சொல்றியா?
நம்ம பையனுக்குனா நீங்க வேண்டாம்னா சொல்லிருவீங்க, அதான் கேட்டு வச்சேன்.
வட்டி எவ்வளவா?
3 வட்டியா.
அப்படின்னா
1000 ரூபாய்க்கு 30 ரூபாய்.
ஏ அப்பா, இது அநியாயமெல்லாம் இருக்குது.
ஒரு கையெழுத்து போட்டா மறு நிமிஷமே பணம் நம்ம கையில, அடமானம் எதுவும் வேண்டாம், கேரண்டி எதுவும் வேண்டாம், இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வட்டி கொஞ்சம் கூட இருக்கதான் செய்யும்.
ஆனாலும் பேங்க்ல எடுக்கிறது நமக்கு ஆதாயமா தான் இருக்கும்.
பேங்க்ல அவ்வளவு ஈஸியா கடன் வாங்க முடியாது. சேலரி சர்டிபிகேட் தான்பா, உங்க ஸ்கூல்ல அதுக்கு 1 மாசம் இழுக்கும். நம்ம செல்வா நாளை கழிச்சு பிக்னிக் போகணும்.
சரி, என்னமும் செய்.
அப்போ நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட போன் பண்ணி சொல்றேன், இன்னைக்கு சாயந்தரமே நாம போய் கடனை வாங்கிட்டு வந்துருவோம்.
சரி, 3000 ரூபா வாங்கினா 3 × 30 மாதம் 90 ரூபா வட்டி கொடுக்கணும், அப்படி தானே?
செல்வா கையில் செலவுக்கு 500 ரூபா கொடுக்கணும். என் கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸ் எல்லாரும் ஆடிக்கழிவில் 10 சாரீஸ் 15 சாரீஸ்னு எடுக்காங்க. நான் 2 சாரியாவது எடுக்க வேண்டாமா? நானும் வேலை பார்க்குறேன், கட்டின புடவையே திரும்ப திரும்ப கட்டிட்டு போனால் நல்லாவா இருக்குது, அதனால ஆடிக்கழிவில் 2 3 சாரீஸ் எடுக்கணும். அதுக்கு சட்ட பாவடன்னு ஆயிரும், அதனால வாங்குறதே வாங்குது, 1000 ரூபா வாங்கிடுவோம்.
அப்படின்னா மாதம் 210 ரூபா கட்ட வேண்டியிருக்குமே, அது நம்ம பட்ஜெட்டை இடிக்குமே.
நாம நல்ல சிக்கனமாக இருந்து வயித்த கட்டி வாயை கட்டி வாழ்ந்துடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க.
அம்மா, அம்மா.
என்னடா செல்வா?
அம்மா, என் பிக்னிக் விஷயம்.
போயிட்டு வாடா, சந்தோஷமாக போயிட்டு வா.
அப்புறம் அம்மா, நாங்கள் போகிற இடம் ரொம்ப குளிராக இருக்குமா, அதனால் எங்கள் டீச்சர் எங்களை ஸ்வெட்டர் கொண்டு வர சொன்னாங்க, அப்புறம் காதை மறைக்கிற தொப்பியும் கொண்டு வர சொன்னாங்க.
சரிடா, உனக்கு ஒரு ஸ்வெட்டரும் தொப்பியும் வாங்கிட்டா போச்சு.
அம்மா, பசிக்குதுமா.
டைனிங் டேபிளில் சாப்பாடு வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிடு.
என்ன சாப்பாடுமா?
ரசமும் பீட்ரூட்டும் வச்சுருக்கேம்மா.
என்னம்மா, சிக்கன் வைக்கலையா?
தினமும் சிக்கன் சாப்பிட்டா உடம்பு கேடு.
அம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம்.
நான் வேணா வாயில தரவா செல்வா?
வாயில தாங்க, அண்ணா முட்டை ஆம்லெட் போட்டுதாங்க.
சரிடா.
சீக்கிரம்மா, பசிக்குது.
இதோ 1 நிமிஷத்துல என் செல்லத்துக்கு போட்டு தரேன், நீ போய் கை கால் முகத்தை கழுவிட்டு வாமா. என்னங்க வாங்குறதே வாங்குறது, 1000 ரூபா வாங்கிடுவோம்.
நம்மளால ஒவ்வொரு மாசம் 300 ரூபா வட்டி கட்ட முடியுமா?
அதெல்லாம் கட்டிடலாங்க, தேவன் மேல பாரத்தை போட்டுட்டு வாங்குவோம், அவர் நமக்கு நன்மையே செய்வாரு.
சரி, அப்போ 10000 ரூபாயே வாங்கிடுவோம்.
அம்மா, என் திரைப்படத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடணும்.
எத்தனை பேரை கூப்பிடணுமா?
10-15 பேர் வருவாங்கம்மா.
எங்க அக்கா குடும்பம், எங்க தம்பி குடும்பத்தையும் கூப்பிடணும். உங்க குடும்பத்துல யார கூப்பிடணும்?
திரைப்படத்துக்கு இவ்வளவு பேரை கூப்பிட்டா செலவு கட்டுப்படி ஆகுமா?
நம்ம பையன் முதல்ல நற்கரணை எடுக்க போறான், அதை கொண்டாடாம விட முடியுமா?
திரைப்படத்துல என்ன செல்வா சொல்லு.
என்ன என்னப்பா கேட்டீங்க?
எத்தனை கிளாஸ் நீ அட்டன் பண்ணுன?
அவன் 12th படிக்கான், டியூஷன் வேற போக வேண்டியது இருக்கு. ஏதோ ஐயர்வால் இவன் மேலே கருணை வச்சு 2 கிளாஸ் வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க, அதனால அவன் ஒன்றும் படிக்கலை. நீங்கள் அவன்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காதிங்க.
எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம முக்கியமில்லாத பற்றி அம்மாவும் பிள்ளையும் பேசிகிட்டு இருக்கீங்க.
எது முக்கியமில்லைன்னு சொல்கிறீங்க? நம்ம பிள்ளைக்கு திடப்படுத்தல், அதை நம்ம சிறப்பாக கொண்டாட வேண்டாமா? மட்டன் பிரியாணி போட்டுருவோம், ஐஸ்கிரீமும் பாயாசமும் ரெண்டுமே போட்டுருவோம்.
அம்மா, சிக்கன் 65 கண்டிப்பா போடணும்.
சரிம்மா, நீ சொல்லிட்டல்ல கண்டிப்பா வச்சிருவோம்.
சாப்பாட்டுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சூப் கொடுத்துருவோமா?
என்ன சூப் கொடுக்கலாம், வெஜ்ஜா நான் வெஜ்ஜா?
நீ ரெண்டு பேரும் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எவ்வளவு செலவாகும், பணத்துக்கு என்ன பண்ண?
சும்மா பணம் பண்ணனு சொல்லாதீங்க, பிள்ளைக்கு இப்போ பண்ணாம எப்போ பண்ண போறோம்?
சரி, கணக்கு போடு, எவ்வளவு ஆகும்?
எங்க குடும்பத்தார் 10 பேரு, செல்வா ஃப்ரெண்ட்ஸ் 15 பேரு. உங்க குடும்பத்துல யார கூப்பிட?
எங்க குடும்பத்துலாம் யாரையும் கூப்பிட வேண்டாம்.
அப்படி எப்படி விட முடியும்? நீங்க பாட்டுக்கு சொல்லிருவீங்க, கடைசில பழி என் மேலதான் விழும், தான் குடும்பத்தை மட்டும் கூப்பிட்டு வச்சுட்டான்னு. பேசாம உங்க தம்பி குடும்பத்தையும் அக்கா குடும்பத்தையும் கூப்பிட்டுருவோம்.
அப்படின்னா அவங்க எண்ணிக்கையே 10000 ரூபாயே.
ஆகட்டும், பரவாயில்ல, அவங்க எல்லாரும் மலைக்கிற மாதிரி நம்ம செல்வா திடப்படுத்தலுக்கு சாப்பாடு போடுவோம்.
அவங்கள நீ பாசத்துல கூப்பிடல, நம்மள பார்த்து பொறாமப்படணும்னு கூப்பிடுற, அப்படித்தானே?
சும்மா தொண தொணன்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, ஆக வேண்டியதை பாருங்க. தவசு பிள்ளைக்கு சொல்லி அனுப்புங்க.
அம்மா, சமையல் எல்லாம் வீட்டில் செய்ய வேண்டாம், ஹோட்டல் ஆர்டர் பண்ணிடலாம்.
அதுவும் சரிதான். வீட்டில் வச்சோம்னா அவன் அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு நம்மளை நச்சரிச்சுட்டே இருப்பான். எனக்கு ஃப்ரீயாகவே இருக்காது.
என்ன ஆனி என்ன பேசுகிற? வீட்டில் செய்யாமல் வெளியில் வாங்கினோம்னா டபுள் செலவாகும்.
என்னம்மா, அப்பா எப்பவும் செலவு செலவுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இப்படி இஷ்டம் இல்லாமல் செய்கிறத விட ஒன்றும் செய்யாமல் இருக்க நல்லது.
அதைத்தான் நான் முதல்லருந்தே சொல்லிட்டு இருக்கேன். யாரையும் கூப்பிட வேண்டாம், நம்ம மூணு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். வீட்டில் நமக்கு வேணால் பிரியாணி போட்டு சாப்பிடுவோம்.
என் ஃப்ரெண்டு பென்னி போன வருஷம் திருப்பத்தில் இருந்தான். அவங்க வீட்டில் ஃபோட்டோ வீடியோன்னு கிராண்டாக வச்சாங்க. இதில் ஃப்ளெக்ஸு வேற, மெயின் ரோட்டில் 6 அடி உயரத்துக்கு அவன் படத்தை போட்டு பக்கத்தில் அவங்க அம்மா அப்பா படத்தை போட்டு அசத்திட்டாங்க. எனக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கல.
செல்வா, நீ ஏமா கவலைப்படுற? நாம அதை விட நல்ல ஜாம் ஜாம்னு நீ திடப்படுத்தல் எடுக்கிறனால கொண்டாடிடுவோம்.
பணத்துக்கு என்ன பண்ணுவ?
பணம் பணம் பணம், இன்னைக்கு இல்லாத பணம் நாளைக்கு நமக்கு வரும். நம்ம செல்வா நிறைய சம்பாதிச்சு நமக்கு கொடுப்போம். நீங்க பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க, எப்படியாவது அதை நம்ம புரட்டுவோம்.
எப்படி புரட்ட?
அதான் நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கோமே, என் கூட வேலை பாக்குற டீச்சரோட சித்தப்பா, அவர்கிட்ட மறுபடியும் வாங்குவோம்.
போன வருஷம் உனக்கு குறுக்கு வலிக்குது, குனிஞ்சி துவைக்க முடியலன்னு சொன்னேன். அவர்கிட்ட தான் 15,000 ரூபாய் வட்டியை கடன் வாங்கி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினோம். 2 மாதத்துக்கு முன்னால் நம்ம செல்வாக்கு பைக் வாங்கி கொடுத்தோம், அதுக்கு பணமும் அவர்கிட்ட தான் வட்டிக்கு வாங்கியிருக்கோம்.
இப்போ எதுக்கு இது எல்லாத்தையும் பட்டியல் போட்டு சொல்கிறீங்க?
நாம் வாங்கின கடனுக்கு வட்டியே நம்மளால் கட்ட முடியலை. முதல்ல என்னைக்கு திருப்புறது? இதில் இன்னும் எப்படி கடன் வாங்குறது?
விசுவாசத்தோடு இருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார். தைரியமாக இந்த முறையும் கடன் வாங்கி நம்ம செல்வா முத முதல்ல திடப்படுத்தல் எடுக்கிறனால ஜாம் ஜாம்னு கொண்டாடுவோம். ஏதாவது ஒரு நல்ல வழி நமக்கு பிறக்கும்.
இப்படி தான் ஒவ்வொரு தடையும் என் வாயினி அடைச்சிடுற. சரி, உன் இஷ்டப்படியே கடனை வாங்கு, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல.
என்னங்க இந்த இடத்த நம்ம செல்வாக்கு முடிச்சிருவோம்?
ஏன் இப்படி அவசரப்படுற? நம்ம செல்வாக்கு 25 வயசு தான் ஆகுது, இன்னும் 2-3 வருஷம் போகட்டுமே, அதுக்கப்புறம் அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிப்போம்.
இவன் பார்க்க வாட்டச்சாட்டமாக இருக்கான். அங்கே படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களாம் இவனை சுற்றி சுற்றி வராங்களாம். இவன் சங்கோஜப்படுறான்.
நமக்கு எவ்வளோ கடன் இருக்குது, இதில் அவன் படிப்புக்கு வாங்கின எஜுகேஷன் லோன் வேற இருக்குது. அந்த எஜுகேஷன் லோன் முடிஞ்ச பிறகாவது அவன் கல்யாணத்தை நடத்துவோமே.
பொண்ணு வீட்டில் ரொக்கம் வாங்கி அது எல்லாத்தையும் அடைச்சிடலாம்.
அது எப்படி முடியும்?
இப்போ தரகர் கொண்டு வந்த பொண்ணு வீட்டில் ரொக்கம் 5 லட்சம் கொடுப்பாங்களாம், 60 பவுன் நகை போடுவாங்களாம், கல்யாணத்தையும் முடிச்சு கொடுத்துருவாங்களாம். அவளும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்க்குறா, மாதம் மாதம் 1,000 ரூபாய் வேற வரும். எங்க இந்த இடத்த முடிச்சிருவோம்.
செல்வா என்ன சொல்றான்?
அவனுக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு.
எனக்கு தெரியாம பொண்ணு வேற பார்த்துட்டு வந்துட்டீங்களா?
என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அது எப்படி நாங்க உங்ககிட்ட சொல்லாம பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வருவோம்?
அப்போ எப்படி இவன் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றான்?
ஏதோ அவங்க காலேஜுக்கும் இவங்க காலேஜுக்கும் இடையில ஒரு செமினார் நடந்துச்சான், அதுக்காக இவன் அவங்க காலேஜுக்கு போயிருக்கான். அங்க அவளை பார்த்துருக்கான், போட்டோவில் பார்த்ததுனால அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காளாம். அவாதான் எல்லாம் ஓடி ஆடி வேலை செஞ்சாலும்.
அம்மாவும் பையனும் எல்லா முடிவையும் எடுத்துட்டு கடைசியில் எங்கிட்ட ஒரு பேச்சுக்கு அபிப்பிராயம் கேட்குறீங்க. இப்போ நான் என்ன சொன்னாலும் நீ என்ன கேட்கவா போற?
ஏன் இப்படி பேசுறீங்க? நம்ம பையனுக்கு நல்ல பொண்ணா அமைஞ்சா உங்களுக்கும் அதுல சந்தோஷம் தானே?
இந்த வீட்டில் எல்லாம் உன் இஷ்டப்படி தான் நடக்குது, இதையும் உன் இஷ்டப்படியே நடத்து. இப்போ உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம்? வாங்கின 5 லட்சம் ரொக்கத்தில் பொண்ணுக்கு தாலி சேலை மோதிரம் எடுக்கவே 2 லட்சம் ஆயிட்டுது. நிறைய மொய் வரும்னு எதிர்பார்த்து பெருசாக ரிசப்ஷன் வச்சோம். வந்தவங்கள்லாம் பாத்திரம் படங்கள் புக்ஸு பூங்கொத்துன்னு கொடுத்துட்டு குடும்பமும் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இதில் வேற வந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் பலூனு சவுமிட்டாய் வாட்சி பாப்கார்ன் கொடுத்தோம். வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு எவர்சில் ஒரு தட்டு. எல்லாரும் மூக்கில் விரலை வைக்கணும்னு பணக்கார வீட்டு கல்யாணம் மாதிரி நடத்தினோம். கல்யாண செலவே 8 லட்சம் ஆயிட்டுது. கடங்காரங்க கழுத்தை பிடிக்க ஆரம்பித்தாங்க. சொந்த வீட்டை விற்று கடனை அடைச்சிட்டு ஊருக்கு வெளியில் ஒரு வாடகை வீட்டை அமர்த்தி குடி வந்துட்டோம்.
வந்தவா நம்ம பையனை கூட்டிட்டு தனி குடித்தனம் போயிட்டா. நம்ம செல்வாவுக்கு அவள் என்ன மூடு மந்திரம் போட்டாலோ, கல்யாணம் ஆன அடுத்த மாதமே 2 பேரும் தனியாக போயிட்டாங்க. சரியான சாகசக்காரி அவா.
இப்போ அவளை சொல்கிறிய, நல்லா யோசிச்சு பாரு. கல்யாணம் ஆகி 2 மாசத்துல நாமளும் தனி குடித்தனம் வந்தோம். அதுக்கு என்ன சொல்ற?
நம்ம கதை வேற, நம்ம பையன் விஷயம் வேற.
அது எப்படி வேறன்னு சொல்ற?
உங்க அம்மாவுக்கு 4 பையங்க, ஆனா நமக்கு ஒரே ஒரு பையன். நாம் அவனுக்காகவே வாழ்ந்தோம், அவனுக்காகவே கடன்பட்டோம், அவன் நன்மைக்காகவே பாடுபட்டோம். அவனுக்காக நாம பட்ட கடனை அவன்தானே அடைக்கணும். இப்படி நாம் இன்னைக்கு நடுத்தரில் நிற்கோம்னா அதுக்கு காரணம் அவாதான்.
சும்மா நீ அவளையே குறை சொல்லாத. பெற்றோர் பிள்ளைகளுக்கு சேர செலவு ஒன் வே டிராஃபிக் மாதிரி. எங்கள் அம்மா அப்பா எனக்கு செலவு செஞ்சாங்க, உங்கள் அப்பா அம்மா உனக்கு செஞ்சாங்க, நாம் அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டோம்? சில பேர் பெற்றோருக்கு மாதம் மாதம் கொஞ்சம் பணம் கொடுக்கலாம், ஒரு நல்ல நாள் பண்டிகை வந்தால் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், அதெல்லாம் அவங்க நமக்கு செஞ்சதுக்கு ஈடாகுமா?
ஆனாலும் நான் என் பிள்ளைக்கு செஞ்ச மாதிரி யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவன் கேட்குறதுக்கு முன்னால் அவன் தேவையை பார்த்து பார்த்து செய்வேன். நாம் நல்ல சாப்பாடு சாப்பிடாட்டினாலும் அவன் சாப்பிட கஷ்டப்படுவானேன்னு அவனுக்கு முட்டை சிக்கன் மட்டன்னு சமைச்சு கொடுப்பேன். கிறிஸ்மஸ் புது வருஷத்துக்கெல்லாம் நமக்கு நல்ல துணி எடுக்காம அவனுக்கு அவன் இஷ்டப்படி விலை உயர்ந்த ஷர்ட்டு பேண்ட்டு வாங்கி கொடுத்தோம். கடன் வாங்கி அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்தோம். கல்வி கடன் வாங்கி அவனை நல்ல காலேஜில் படிக்க வச்சோம். இப்போது அவன் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிற நேரத்தில் பலனை எங்கேருந்தோ வந்த இன்னொருத்தி அனுபவிக்கிறான். இது என்ன நியாயம்?
அதான் அவனுக்கு இன்னும் 2-3 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணலாம்னு நான் சொன்னேன், நீ கேட்கலை. அவன் அவசரப்படுறான்னு சொல்லி நீ அவன் கூட சேர்ந்து அவசரப்பட்ட, இப்போ அனுபவிக்கிறோம்.
நம்ம வீடும் போய் உங்களுக்கு வந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் போய் எல்லாத்தையும் இழந்து நம்ம நிற்கிறோம். இனிமே நம்ம சாகிற வரைக்கும் வாடகை வீட்டில் உட்காந்து வாடகை கொடுத்து தான் இருக்கணும். எல்லாம் பட்ட பிறகுதான் தெரியுது. நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.
மறுபடியும் கடன் வாங்கணுமா?
நீங்க சும்மா இருங்க, நான் சீரியஸா சொல்றேன். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்.
என்ன முடிவு?
நான் தாய்மார் கூட்டத்துல எல்லா பெண்களுக்கும் சொல்ல போறேன், எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கக்கூடாது, நம்ம தகுதிக்கு மீறி செலவழிக்க கூடாது, நம்ம பிள்ளைங்களுக்கு அளவுக்கு மீறி செஞ்சு கடைசியில நாம கஷ்டப்படக்கூடாது.
காலம் கடந்து ஞானோதயம் பிறந்திருக்கு.
இருக்கட்டுமே, நான் அதை மற்றவங்களுக்கு சொன்னா அதுவும் அனுபவசாலியான நான் இதை சொல்லும் போது எல்லாரும் கேட்பாங்க. நான் செஞ்ச தப்ப மற்றவங்களும் செய்யாம தடுக்கலாம்.
நீ சொல்றது ரொம்ப சரி. நாம தான் தவறிட்டோம், மற்றவங்களையாவது அந்த தவறு செய்யாம நாம காப்பாத்தலாம்.
சரி, நேரம் ஆயிட்டு, வாங்க சாப்பிட்டுட்டு தூங்கலாம்.
செல்வாவுடைய அம்மா அப்பாவுக்கு நேர்ந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டோம். செல்வாவுடைய அம்மா மகனுக்காகவே வாழ்ந்தாங்க. அவன் இஷ்டப்பட்டது எல்லாம் கடன் வாங்கி செஞ்சாங்க. அவன் எள்ளுன்னா இவன் எண்ணெயாக இருந்தாங்க. தன்னோட கணவன் சொன்ன அறிவுரையும் கேட்கல, தன்னோட சக்திக்கு மேலே செஞ்சாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? இருந்த வீடும் போய், ஓய்வு பெற்ற பிறகு கிடைக்கிற பணமும் போய், வாடகை வீட்டில் குடியிருந்தாங்க. தனக்காக அவங்க எதையும் செய்யலை, பையனுக்காக தான் எல்லாம் செஞ்சாங்க. அவன் சந்தோஷம்தான் அவங்க சந்தோஷமாக இருந்துச்சு. கடைசி காலத்தில் அவன் நம்மளை நல்லா வச்சு காப்பாற்றோன்னு நினச்சாங்க. ஆனால் அவன் திருமணமான பிறகு தனிக்கூடத்தில் போயிட்டான். செல்வாவுடைய அப்பா பாவம், அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஏன் கஷ்டப்படணும்னு நீங்கள் நினைக்கலாம். அவர் சொல்ல வேண்டிய அறிவுரையை சொல்லி அப்படியே விட்டுட்டார். கட்டாயப்படுத்தி அவங்கள அவர் அதை செய்ய வச்சிருக்கணும். அதுதான் ஒரு நல்ல தகப்பனுக்கு அழகு. அவங்க மகனை அவங்க ரெண்டு பேருமே சரியான வழியில் நடத்தலை. நீதிமொழிகள் 22:6 சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். அவன் கேட்டதெல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. வீட்டு கஷ்டம் தெரியாமல் அவன் வளர்க்கப்பட்டான். கடைசி வரைக்கும் தெரியாமலே இருந்துட்டான். பிள்ளைங்க பெற்றோருக்கு பண உதவி செய்யணும் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக நம்ம பிள்ளைங்க நமக்கு செய்வாங்கன்னு பெற்றோர் அவ்வளவுக்கு மீறி கடன் வாங்கி கடன்காரர்கள் ஆகக்கூடாது. கடன் வாங்கிறது புகை பிடிக்கிற மாதிரி, போதைப் பொருள் உட்கொள்கிற மாதிரி ஒரு கெட்ட பழக்கம். கடன் வாங்க வாங்க சில பேர் அதுக்கு அடிமை ஆகிடுறாங்க. ஏதாவது அவசர தேவைப்பட்டால் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிக்காமல் கடன் வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. வட்டியை எப்படி கட்டுவோம், வாங்கின கடனை எப்படி திருப்போங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நாளும் பணம் வந்து சேரவும் சேராது. பெற்றோர் புத்தியோடு நடக்கணும். நீதிமன்றங்கள் 13:18 சொல்லுது, புத்திமன்களை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். செல்வா அம்மா தன்னோட கணவன் புத்திமதியை கேட்காததுனால அந்த குடும்பமே தரித்திரம் அடைஞ்சுது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ அதை இழுத்து போடுறாங்கிற வசனத்துக்கு ஏற்ப செல்வா அம்மா தன்னுடைய சொந்த வீட்டை விற்க வேண்டியதாயிடுச்சு. புத்திமதியை கேட்காததுனால அவன் குடும்பம் கஷ்டப்பட வேண்டியதாயிற்று. புத்தி உள்ள ஸ்திரீ எப்படி இருப்பா தெரியுமா? நீதிமன்றிகள் 31:16 எப்படி வாசிக்கிறோம்? ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அதனால் நாம் செஞ்ச தவறுக்கு பிள்ளைங்களை குறை சொல்லாதீங்க. வீட்டு கஷ்டம் தெரிய வச்சு பிள்ளைங்களை நாம் வளர்க்கணும். அவங்க கேட்குறதையெல்லாம் நாம் வாங்கி கொடுக்கூடாது. கடன் வாங்கி சுமையை அதிகமாக்கக்கூடாது. நாம் வாங்கின கடனை பையன் அடைப்பான்னு தப்பாக மனக்கணக்கு போடக்கூடாது. இருப்பதை கொண்டு தகுதிக்கேற்ப செலவழிப்போம், சந்தோஷமாக வாழ்வோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கிருபையின் தேவனே, இந்த நேரத்திலும் நாங்கள் சிந்தித்த சிந்தையின்படியே குடும்பம் நடத்துவதற்கு எங்களுக்கு அறிவுரை தரும்படி ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சரியாக விநியோகத்தக்கதான தெய்வீக ஞானத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். எவ்விதமாக நாங்கள் செலவு செய்ய வேண்டும், எதற்குள் அடங்கி இருக்க வேண்டும், எப்படி அதை குடும்பத்தின் மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தாரும் சுவாமி. தேவையற்ற கடன் வாங்காமல், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்கின்படி நாங்கள் கடன் வாங்காமல் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் அளவிற்கு விருத்தியடையத்தக்கதாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் கடன் தொல்லைகளை நீக்கி போடும். நீதாமே அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியான ஞானத்தை தாரும். அந்தப்படி வாழ வளர அதிநிமித்தமாய் உன் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.
வெல்லநற்ற பாத்திரம் நானே பழுதடைந்தேன் பல முறைதானே. வெல்லநற்ற பாத்திரம் நானே பழுதடைந்தேன் பல முறைதானே. உம்கரம் தொட்டென்னை வலையும் உலகிற்கு ஒப்பாக மாற்றும். கரம் தொட்டென்னை வலையும் உலகிற்கு ஒப்பாக மாற்றும். பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே, தேவனே தேவனே தேற்றிய மீட்டிடுவே. பலனற்ற பா திரம் நானே பழுதடைந்து பல முறைதானே. தனிமையில் வெறுமையில் தவிக்கையில் தவறான எண்ணங்கள் ஆட்கொள்கையில் தனிமையில் வெறுமையில் தவிக்கையில் தவறான எண்ணங்கள் ஆட்கொள்கையில் தாவீதின் மனதை மாற்றியவர் தயவாக என்னையும் சாயலாக்கும். பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே, தேவனே தேவனே தேற்றிய மீட்டிடுமே. பலனற்ற பாத்திரம் நானே பழுதடைந்தே பல முறைதானே. வேதனை வெறுப்பில் வாடுகையில் வழியொன்றும் அறியாது அலைப்பாய்கையில் வேதனை வெறுப்பில் வாடுகையில் வழியொன்றும் அறியாது அலைப்பாய்கையில் வனாந்திர வழியில் காத்தவரே வழியினை காட்டும் என் மாலுமியே நற்ற பாத்திரம் நானே பழுதடைந்தே பல முறைதானே சோர்வில் வீழுகையில் சிம்சோன் போல் தவறிடும் வேலைதனில் சோதனை சோர்வில் வீழுகையில் சிம்சோன் போல் தவறிடும் வேலைதனில் சமயத்தில் மீட்டிடும் வல்லவரே சாட்சியாய் மாற்றும் என் வாழ்வினையே பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே தேவனே தேவனே தேற்றிய மீட்டிடுமே பலனற்ற பாத்திரம் நானே பழுதடை கரம் தொட்டென்னை வனையும் உலகுக்கு ஒப்பாக மாற்றும் உங்கரம் தொட்டென்னை வனையும் உலகுக்கு ஒப்பாக மாற்றும் பலனற்ற பாத்திரம் நானே பழுதடைந்தே பல முறைதானே.
நேயர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை இன்று காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9442326440. இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நம்ம வீடு, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் உங்கள் கருத்துக்களுடன் நம்ம வீடு நிகழ்ச்சியில் சந்திப்போமா? வணக்கம் நேயர்களே.
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40.